புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை, தாம்பரம், சேலையூர் நாட்டிய ரஞ்சனி பள்ளி இயக்குனர் மற்றும் பரதநாட்டிய கலைஞர் கலை சூடாமணி, பிரபாவதி சதீஷ்குமார் அவர்கள் பாரதம் கண்ட பரதம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நமது பாரதத்தின் சிறந்த கலையாகவும் சிறப்புமிக்க கலைஞர்களின் அடையாளமாகவும் திகழக்கூடிய பரதநாட்டிய கலை குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் சிறப்புகளையும் வழங்குவதற்காக பரதநாட்டிய கலைஞராக சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி பிரபாவதி சதீஷ்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் அம்மா.
ஸ்ரீ குருவியோ நமக. புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்.
நல்லதொரு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய நமது நிகழ்ச்சியில பரதநாட்டிய கலை குறித்த சிறப்பான தகவல்களை கூறுவதற்காக இணைந்துள்ளீர்கள். முதலில் பரதநாட்டிய கலையின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் குறித்தும் உங்களை பற்றிய சிறப்பான தகவல்களை சொல்லுங்கம்மா.
சின்ன வயசுல இருந்து இந்த கலை மீது எனக்கு அதிகமான ஆர்வம் இருந்தது. அப்பா வந்து கலையை வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் என்னால அங்க கத்துக்க முடிஞ்சது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால அதை என்னால கத்துக்க முடியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய கணவர் சதீஷ்குமார் அவங்க வந்து ரொம்ப எனக்கு உறுதுணையா இருக்கணும்ன்ற ஆர்வத்தை மேலும் எனக்கு வந்து ஊக்குவிச்சு இந்த கலையை நான் திருப்பியும் கத்துன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் கத்துட்டு நான் அரங்கேற்றம் பண்ணி இன்னைக்கு 15 வருஷமா இந்த பரதநாட்டிய ஸ்கூல்ல வந்து சிறப்பான முறையில கலக்ஷேத்திர பாணியில அழகா எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரேன். நிறைய குழந்தைங்களுக்கு அரங்கேற்றம் சலங்க பூச்சை நிறைய பண்ணிருக்கேன். நிறைய கோயில்கள்லயும் ஆடியிருக்கேன். தஞ்சாவூர், வேலூர், சிதம்பரம், அதுக்கப்புறம் சின்னமேளம் போன்ற கோயில்கள்ல, அதுக்கப்புறம் திருப்பதி நாத நிரஞ்சனம்ல, அதுக்கப்புறம் வந்து நிறைய சபாக்கள் ஆடியிருக்கோம். மேல்நாட்டுகள்ல வந்து மலேசியா முருகர் கோயில் ஆடுறது வந்து நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். மைசூர்ல ஆடியிருக்கோம். பெங்களூர், ஹைதராபாத் இனிமேல் நிறைய கோயில்கள்லயும் நிறைய சபாக்கள்லயும் வெளியிடங்கள்லயும் ஆடியிருக்கோம். இதுக்கு வந்து எனக்கு அருள் புரிந்த கடவுளுக்கு இந்த இடத்துல நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சிறப்புமிக்க ஒரு சிறந்த கலையாக போற்றக்கூடிய பரதநாட்டியத்தின் ஆரம்ப கால வாழ்க்கை வரலாறு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
நல்ல கேள்வி சார். நாட்டிய கலைக்கு தலைவரா நம்ம நினைக்கிறது வந்து நடராஜர் பெருமான் தான். சைவ சமயர்கள் அப்படிதான் அதை கருதுறாங்க. நடராஜர் வந்து தாண்டவம் ஆடினதாகவும், அம்பிகை வந்து அதாவது பார்வதி தேவி லாசியம் ஆடினதாகவும், நடராஜர் பெருமான் அந்த கலையை வந்து தண்டு முனிவருக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும், அது பரத முனிவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாலதான் இந்த பரதக்கலை இந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்ததா கூறப்படுகிறது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இது உருவாகப்பட்டதுன்னு கருதப்படுறாங்க. இத வந்து கூத்து நூல்களையும் சிலப்பதிகாரத்துல மலிமலைகளை போன்ற நிறைய நூல்கள்ல இத பத்தியான சான்றுகளும் கல்வெட்டுகள்ல பதிவுகளும் நிறைய காணப்பட்டிருக்கு. நம்ம நிறைய ஓவியங்கள் அந்த காலத்துல நம்ம சொல்றோமே, சிதம்பரத்துல நிறைய மகாபலிபுரத்துல பாத்தீங்கன்னா ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவுமே நிறைய இதை தீட்டி வச்சிருக்காங்க. நம்மளால இத பார்க்க முடியறது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து கோயில்கள்ல தேவதாசி அப்படின்றவங்க தான் இதை ஆடினாங்க. அதுக்கப்புறம் இந்த கலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாதாரணமா மக்களுமே அதை வந்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தேவதாசி அப்படின்றவங்க அந்த கோயில்ல மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஆடுவாங்க. அதே சமயம் அவங்க வந்து அந்த கோயிலுக்கு அந்த சுவாமிக்கு ஆடி காமிச்சு அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தூய்மையான கலையா அன்னைக்கு அத நினைச்சதுனால அன்னைக்கு அவங்களால வந்து கோயில்கள் ஆடுற முடியன வரைமுறை அன்னைக்கு இருந்தது. அப்படிதான் அந்த பரதத்தோடைய கலை ஆரம்பிச்சு இன்ற அளவுல அழகா வந்திருக்கு. அதோட தொய்வு எங்கேயும் குறையாம சில கால மாற்றங்களுக்காக சில மாற்றங்கள் வேணா இருந்திருக்கலாமே தவிர அதோடைய அழகு தொன்மை ஒன்னும் அப்படியேதான் ஒன்னும் மிளிர்ந்துகிட்ட இருக்கு.
ரொம்பவே சிறப்பான தகவல்களை சொன்னீங்கம்மா. அதனைத் தொடர்ந்து நாட்டியங்கள் பல வகைகள் இருந்தாலும் கூட பரதநாட்டியம் என்பது கூடுதல் சிறப்பு மிக்கதாகவே பார்க்கப்படுகிறது. பரதநாட்டியம் என்றால் என்ன, பரதம் என்றால் என்ன, அதற்கான பெயர் காரணங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
நிச்சயமா சார். முதல்ல பரதநாட்டியம் என்ற பெயர் வர்றதுக்கு முன்னாடி கூத்து, ஆடல், நாட்டியம், தாசி ஆட்டம், சின்ன மேளம், சதிர்னு அப்படின்னு அழிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு அழகான ஒரு உருவம் வேணும் அப்படின்றதுக்காக பரதநாட்டியம் என்ற பெயர் வந்து வழங்க ஆரம்பிச்சது. பரதம் என்ன, பா வந்து பாவனையும், ரா வந்து உங்களுக்கு அந்த ராகம், இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா போல தாளம், இதையெல்லாம் சேர்ந்துதான் பரதம் என்ற அழகான ஒரு சொல் வந்து நமக்கு கிடைச்சது. அந்த காலத்துல இருந்து சில பரிமாற்றங்களுக்கு அப்புறம் அழகான பரதநாட்டியம் என்ற உருவகம் பட்டு இன்னைக்கு நம்ம நாட்டுல வெளிநாடுகள்லயுமே இந்த கலையை ரொம்ப ரசிச்சு பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நிச்சயமா ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. பரதம் ஆடும் முறைகள் என்பது பல முறைகளை குறிப்பிடலாம். பரத ஆடல் முறைகளை பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்கம்மா.
அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து பெரிய அரசர்கள் கூட தன்னுடைய குழந்தைகளை வந்து குருகுலத்துலதான் கூட்டின் போய் விடுவாங்க. அங்கேயே அவங்க வந்து ரொம்ப வருஷம் படிச்சு எல்லா கலைகளுமே அங்க வந்து குரு கிட்ட வந்து கத்துப்பாங்க. அது இசையாகட்டும், பாட்டாகட்டும், வில் வித்தையாகட்டும், படிப்பாகட்டும், எல்லாமே வந்து குரு கிட்ட இருந்து கத்துப்பாங்க. முறையா கத்துன்ட்டு ஒரு அரசர் ஆட்சி பண்றதுக்கு என்னெல்லாம் ஒரு குவாலிபிகேஷன்ஸ் அந்த ராஜாக்கு வேணுமோ அத்தனை தகுதியுமே வந்து குரு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவார். சோ அப்படிதான் முதல் முதல்ல அந்த கலையோட இது இருந்துச்சு. அதே மாதிரி பரதமும் அப்படிதான் ஒரு ஆசிரியர் கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கத்துக்கிற மாதிரி இருந்தது, நாம போய் கத்துக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆசிரியர் ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அது டான்ஸ்ல வந்து எப்படி தட்டி கும்பிடணும், பூமாதேவி நமஸ்காரம் எப்படி, அரேஞ்ச்மெண்ட் எப்படி, சமநிலை எப்படி, அதுக்கப்புறம் ஒரு அடவுகள் எப்படி கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கம், இப்படி நிறைய உருப்படிகளை சொல்லி தந்து குருவி கிட்ட இருந்து கத்துக்கினாங்க. அதுக்கும் முன்னாடி இந்த முறையா எப்படி கொண்டு வந்தாங்க, அங்கங்க தனித்தனியா ஸ்கர்டடா இருந்தத தந்தி நால்வர்கள், அதாவது சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேல் அவர்கள் தான் வந்து இந்த நாலு பேரும் தான் ஒரு ஆர்டர் பண்ணாங்க. இது இப்படி இருந்தா இந்த அடவு முறைகள்லாம் இப்படி இருந்திருக்கணும், இந்த ஐட்டம், அதாவது இந்த உருப்படிகள்லாம் இந்த அளவுடைய அளவுல இருந்து பண்ணாதான் ஒரு அழகு, நான் ஒரு வரைமுறை படுத்ததுக்கு அப்புறம் தான் இத வந்து நம்ம அழகா கையாளப்பட்டு இருக்கோம் இன்னைக்கும். அதுல இருந்துதான் நிறைய பாணிகள் வந்து வளர ஆரம்பிச்சது. அந்த முறை வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்ததுக்கு வந்து தஞ்சை நாள் வரையே அது சேரும்.
நிச்சயமா ரொம்பவே அருமையா சொன்னீங்கம்மா. இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலும் ஆடல் முறைகள் வந்து சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவதும் கூட குறிப்பிட்ட பாவனைகள் என்பது கூடுதல் சிறப்பாகவே நாம் பார்க்கலாம். பரதநாட்டியத்தில் குறிப்பிடக்கூடிய பாவனைகள், அதாவது நவரசங்கள் என்று சொல்லக்கூடிய தகவல்களை பற்றி உங்களுடைய தகவல்களை சொல்லலாமா?
எல்லார்கிட்டயுமே வந்து பாவனை இருக்கு, எல்லார்கிட்டயுமே இருக்கு. குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம இருக்கும் தருவாயில வரைக்குமே எல்லாமே பாவனையில நமக்கும் நம்ம உள்ளதான் இருக்கு. நம்ம நடனத்து மூலமா ஒரு அழகான ஒரு விஷயங்களை படுத்தி அதை அழகுபடுத்தி பண்ணும் போது அது நாட்டியமா வெளிப்படுது. நவரசம் அப்படின்ற அந்த ஒன்பதுமே சிங்காரம், ஹாஸ்யம், கருணை, ரௌத்ரம், வீரம், பயானகம், பீபட்சம், அற்புதம், சாந்தம் என்ற நவரசத்தையும் குறிக்கிது. நாமளே இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேர்ள்ஸ் கிட்ட போய் நம்ம சொன்னா எப்பயுமே ரொம்ப வெக்கப்படுவாங்க. அங்க நிச்சயமா ஒரு ஞானம், அந்த வெக்கப்படுற அந்த ஞானம் இருக்கு அங்க. ஹாஸ்யம் அப்படின்றது ஸ்மைல், எல்லாருமே சந்தோஷமா இன்னைக்கு இருக்கிறோம். சோ சிரிக்கும் போது அந்த ஹாஸ்யம் எல்லாருக்கிட்டயுமே வெளிப்படுது. நம்ம எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் ஏதோ ஒரு மூறையில அந்த கருணைன்றது எல்லாருடைய, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த கொரோனா டைம்லயும் சரி இல்ல இந்த சுனாமி டைம்ல எல்லாருமே போய் உதவி பண்ணோம். சோ கருணைன்றது எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. நம்ம அதை வந்து வெளிப்படுத்துற முறையில வந்து நம்ம டான்ஸ்ல பண்ணும் போது அது கொஞ்சம் அழகா அதுக்குன்னு ஒரு ஒரு இலக்கணம் வகுத்து நம்ம அதை செஞ்சிருக்கோம். வீரம், எல்லாருமே இப்ப இந்த டோர்னமெண்ட்ல எல்லாரும் ஜெயிச்சுட்டா அந்த வீரம் வருது. சோ பயம், கார் இருள் பார்த்தா பயம் நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கு. அதை வந்து நம்ம லோக தர்மியில நம்ம பண்றோம் பயப்படுறத. டான்ஸுக்குன்னு பண்ணும்போது அதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்து இது இப்படி பண்ணாதான் பயம் இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பண்ண முடியுது. அற்புதம், எல்லாருமே ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து அற்புதம்ன்றோம். பீபட்சம், சிலரை வந்து ஒரு பொருளை பார்த்தா பிடிக்காம இருக்கலாம், சில விஷயங்கள் பார்த்தா அருவறுப்பா இருக்கும், அதுதான் நம்ம பீபட்சம் சொல்லுவோம். சாந்தம் அப்படின்றது சமநிலை, எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாம சாந்தமும் மனசு எல்லாத்துக்கும் ஒருநிலைப்பட்டு இருக்கிறத நம்ம சாந்தம்ன்றோம். இந்த ஒன்பது நவரசத்தையும் நம்ம டான்ஸ்ல காமிக்கும் போதுதான் அந்த அந்த நடனத்தை வந்து பார்வையாளர்களால் வந்து ரசிக்கப்பட முடியும். அப்பதான் அவங்களும் அவங்களுக்கும் நமக்கும் இந்த இடைப்பட்டு உள்ள கேப்பை வந்து ஃபில் பண்றது இந்த பாவனைகளாலதான். ஏன்னா நம்ம டான்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனா அந்த முகபாவத்தால எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னும் பொழுது அந்த டான்ஸுக்குன்னு ஒரு அங்க ஒரு சக்தி அங்க நம்ம இருக்குதான், அதுக்கு வந்து அந்த நவரசங்களால கட்டமைக்கப்பட முடியுது நம்மளால.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேடம். அபிநயம் என்றால் என்ன, அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்கம்மா.
அபிநயம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கதாபாத்திரம், இப்ப அந்த கதாபாத்திரம் அப்படின்னா நான் இந்த கதாபாத்திரத்துல நான் ராஜாவா இருக்கேனா, ராணியா இருக்கேனா, இல்லனா ஒரு காவலாளியா இருக்கேனா, இல்ல ஒரு தலைவனா இருக்கனா தலைவியா இருக்கேனா, அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துடைய உணர்ச்சி, அந்த இடத்துல மனநிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் உள்ளுறவை உணர்ந்து அங்க அசைவுகளாலும் நம்மள உடம்பால அசைச்சு காமிச்சு முகத்துடைய பாவனைகள்ல, நான் இப்ப சோகமா இருக்கேன், இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், இப்ப நான் வெறுப்பா இருக்கேன், இப்ப நான் கோபமா இருக்கேன் அப்படின்றத அந்த முக பாவனத்தால பார்வையாளர்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயம் தான் அபிநயம். சோ அபிநயம் இல்லாத ஒரு நடனம் வந்து மிக தொய்வதான் அங்க வந்து நம்மளால பார்க்க முடியும். அதோடைய அழகு வந்து இந்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து, அதாவது கதாபாத்திரத்துடைய உணர்வை அங்க அசைவர்களாலும் முகபாவத்தாலும் பார்வையாளருக்கு முதல்ல புரியும்படி இருக்கிறது தான் அபிநயம்னு நான் கருதப்படுறேன். ரெண்டாவது, அபிநயம் வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க. நம்ம ஆங்கிக அபிநயம்னா கை கால்கள் மூலமா அசைச்சு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது. வாச்சிக்கம் அப்படின்னா நீங்க வார்த்தை இல்ல கவிதை ஒரு உரைநடை அப்படின்ற சில வேர்டுகளை வச்சுட்டு நம்ம வாச்சிக்க அபிநயம் சொல்லப்படுறது. ஆகாரியம் அப்படின்னா ஒரு எந்த இதுமே செய்ய வேண்டாம், ஒரு முருகருக்கு ஒரு கையில ஒரு வேல் கொடுத்துட்டா அது முருகர்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அம்பாள் கையில ஒரு சூளத்தை கொடுத்தா நம்ம எதுவுமே பாட்டு பாட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, கையில ஒரு சூளை மட்டும் கொடுத்துட்டா அது அம்பாள், ஒரு பார்வதி தேவி, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ ஒரு ஜுவல்ஸ் மூலமா, ஒரு குரத்தினா நம்ம ஒரு டப்பா ஒன் சைட்ல போட்டு நிறைய மணிகள் எல்லாம் போட்டு அந்த இடத்துல நம்ம மயில் பீலி எல்லாம் வச்சுட்டா கூடமே, நம்ம முருகர்னா நம்ம கையில வேல் வச்சுக்கிறத வச்சு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சூளம் இருந்ததுன்னா அம்பாள் பண்ணிக்கலாம். இப்போ கிருஷ்ணருக்கு பீலை சூடின்ட்டு அழகா நின்றுன்றல கிருஷ்ணர்னு நமக்கு தெரிஞ்சிடும். சோ ஜுவல்ஸ் மூலமா நம்மளுடைய கனெக்ட் பண்ற விஷயத்த சொல்லும் பொழுது அது வந்து ஆகாரி அபிநயமா இருக்கு. சாத்விக அபிநயம்னா உள்ளுணர்வு உணர்ந்து நான் இப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன், இல்ல ஏதோ ஒரு இப்ப சந்தோஷமா இருக்கேன், அதாவது உள்ளுணர்ந்திருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள், நான் கண்ணீர் விடுறேன், இல்ல கோபமா இருக்கும் போது என் கண்கள் வந்து செவக்குது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதை சாத்விக அபிநயமா பிரிக்கிறாங்க. சோ அபிநயங்கள்ல நாலு வகையான அபிநயங்கள் இருக்கு.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்கம்மா. அடவுகள் என்றால் என்ன, பரதநாட்டியத்தில் அடவுகள் பற்றிய கருத்துக்களும், எத்தனை அடவுகளை நாம் குறிப்பிடலாம் பரதநாட்டியத்துல, அதை சார்ந்த கருத்துக்களை சொல்லணுமா?
இப்போ உடல் அசைவுகளாலும் கை முத்திரைகளை எடுத்து சேர்த்ததுதான் அடவு. எப்படி இப்ப வந்து நீங்க ஒரு ஒரு குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல சேர்ந்த உடனே எடுத்த உடனே நம்ம வந்து தீன்னு டிஹெச்னு எழுத முடியாது. அந்த டீன்ற வார்த்தை அந்த குழந்தைக்கு தெரியறதுக்கு சில காலங்கள் நம்ம பயிற்சி கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் டிஹெச்னு எழுதி தீன்னு சொல்லி தருவோம். அதே மாதிரி அடவுகளை அழகா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நாட்டிய உருப்படிகளுக்கு நம்மளால போக முடியும். சோ அந்த உடல் அசைவுகளையும் கை முத்திரைகளை வச்சு அடவு செஞ்சு அதை தான் நம்ம வந்து அடவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அடவு பாத்தீங்கன்னா அடவு ஒழுங்கா கத்துக்கல, கை கரெக்டான பொசிஷன்ல இல்ல, அரை மண்டி சரியான பொசிஷன்ல இல்லைன்னா அந்த டான்ஸ் வந்து பாக்குறதுக்கு வந்து ரசிக்கும்படி இருக்காது. சோ அதோடைய அடவுகள் பரதநாட்டியத்துடைய முதல் அமைப்பான அடவே வந்து அடவுதான். அத நீங்க தெளிவா கத்துன்ட்டாதான் அந்த பரதநாட்டியத்தோட அழக நம்மளால சுவைக்க முடியும். அடவுகள் வந்து நிறைய விதமான அடவுகள் இருக்கு. அந்த அடவுகளுக்கு நிறைய சொற்கட்டுகள் உண்டு. ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த சொற்கட்டை வந்து ஒவ்வொரு விதமான பாணியிலையும் அதை கையாளப்படுறது. அந்த அடவுகளுக்கு நிறைய அடவுகள் உண்டு. ஒவ்வொரு போர்ஷன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் பிப்த், அப்புறம் டென்த், அப்புறம் டுவெல்த், அப்புறம் காலேஜ், அத மாதிரி அடவுகளுக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு. தட்டடவு, நாட்டடவு, பரவலடவு, குதித்த மெட்டடவு, கோர்வை அடவு, தட்டி மெட்டடவு, பாய்ச்சல் அடவு, சரிகை அடவு, அதுக்கப்புறம் மண்டி அடவு, மக்கூட்ட அடவு, தீர்மான அடவுன்னு இப்படி நிறைய அடவுகள் இருக்கு. இந்த தீர்மான அடவு அப்படின்றத சில நேரத்துல மக்கூட்ட அடவுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோர்வைகளுக்கு அப்புறம் அதை கொண்டுதான் நம்ம முடிப்போம். எப்படி நீங்க எல்லா அலங்காரமும் ராஜாவுக்கு பண்ணிட்டு கிரீடம் எடுத்து வச்சீங்கன்னா தான் அது ராஜானே அது ஒரு அழகான ஒரு தோற்றம். சோ அதே மாதிரி ஒவ்வொரு அடவுக்கும் எல்லா அடவுளுடைய கோர்வைகளுக்கும் முடிஞ்ச பிறகு இந்த தீர்மானம் என்ற ஒரு அடவை வந்து சேர்க்கும் போதுதான் அந்த நாட்டியத்துடைய அழகு வந்து ஒன்னும் வெளிப்படும்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கன்னா, பரதநாட்டியத்துல பல்வேறு முத்திரைகள் எல்லாம் வந்து நடனம் ஆடியும் போது பார்க்க வாய்ப்புகள் இருக்கும். பரதநாட்டியத்தில் இருக்கக்கூடிய முத்திரைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க.
நிச்சயமா முத்திரைகள் பண்ணும்போது இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மொழி தோன்றாத காலத்துல எல்லாம் எப்படி பேசிருப்பாங்க, ஏதோ ஒரு கை ஆக்ஷன்ஸ் வச்சுதான் வந்து தன்னுடைய பேச்சு மொழி மாற்றத்தை அவங்க வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கும். அதாவது பேச்சு நம்ம பேச மொழிகள் இல்லாத காலத்துல அப்படிதான் இருந்திருக்கும். சோ அதேதான் நம்ம அது நடன முறையில கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு கைக்கு இப்போ சூசியஸ்தை கொண்டு வந்து இங்க வான்னு நம்ம கூப்பிடுறோம், யாரும் நம்மள பாக்கலனாட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், வாயை முடிது கம்முனிருன்னு சொல்றத நம்ம சைகையில காமிப்போம். சோ கைகளை கொண்டு முத்திரைகளை கொண்டு வந்து நம்ம நினைக்கிற கருத்தை மத்தவங்களுக்கு புரியப்படுத்துறதுக்கு முத்திரைகள் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சோ முத்திரைகள் இல்லாத நாட்டியத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ முத்திரைகள் வந்து ரெண்டு விதமா சொல்லப்படுறது, ஒன்னு ஒற்றை கை முத்திரைகள், ஒன்று வந்து ஒற்றை கை முத்திரைய வந்து சம்யுக்த ஹஸ்தங்கள், அது மொத்தம் 28 இருக்கு. இரட்டை கை முத்திரைகள் பாத்தீங்கன்னா சம்யுக்த ஹஸ்தாதுன்னு சொல்றோம், அது 21 முத்திரைகளை கொண்டது. இது மட்டும் இல்லாம தேவதா ஹஸ்தங்கள், ஜாதி ஹஸ்தங்கள், நவகிரக ஹஸ்தங்கள், அதுக்கப்புறம் தசாவதார ஹஸ்தங்கள்னு நிறைய ஹஸ்தங்கள் இருக்கு. இந்த முத்திரைகளை கை மூலயமா நம்ம காமிக்கிறத ஹஸ்தம் அப்படின்வாங்க. ஒற்றை கை மூலயமாக செய்வதை ஒற்றை கை ஹஸ்தங்கள் என்றும், இரட்டை கை ரெண்டு கைய குவிச்சு செய்யும் பொழுது அது இரட்டை கை ஹஸ்தம் என்றும் கூறப்படுகிறது. இது குழந்தைங்க வரும் பொழுதே நார்மலா நம்ம டான்ஸ் கத்துக்கும் பொழுதே இந்த முத்திரைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து பயிற்சி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு உருப்படிகள் சொல்லி தரும் பொழுது ஒரு முத்திரைகளை கொண்டுதான் அந்த குழந்தை அந்த நாட்டியத்தை மத்தவங்களுக்கு காமிக்கும் பொழுது, இந்த குழந்தைங்களுக்கு வரும் பொழுதே அதாவது பேசிக் கிளாஸ் தட்டடவு நாட்டடவு படிக்கும் பொழுதே இந்த முத்திரைகள் எல்லாமே கையில பழக்கப்படுத்திரும். இப்ப திடீர்னு டான்ஸ் படிக்காதவங்க கிட்ட போய் இந்த கைய நீங்க முத்திரையை புடிச்சு காட்டுங்க, ஒரு கடக்காக முழகம் புடிங்க, ஒரு சூசி ஹஸ்தம் புடிங்க, தாமரச்சோட புடிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இத குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசுல இருந்தே நம்ம பழக்கப்படுத்தும் போது இந்த கை வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு பசங்களுக்கு முதல்ல கஷ்டமா தான் எடுக்கும். பயிற்சியின் மூலமா அந்த முத்திரைகளை நம்ம கைகள்ல அழகா கொண்டு வர முடியும். இத குழந்தைங்க லூசா பிடிக்காம அந்தந்த முத்திரையை கரெக்டா பிடிக்கணும். ஒரு கை மாறிட்டாலோ இல்ல ஒரு சில ஆங்கிள் அந்த கை மாறிட்டாலோ, ஒரு கையை தூக்குற இடத்துல அதை நம்ம மடக்கினாலும் அந்த வார்த்தையோட பொருள் மாறுபடும். அதனால எந்த கைக்கு எந்த முத்திரைய தெரிஞ்சிருக்கும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் அந்த பொருள் வந்து கரெக்டா ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். சோ முத்திரைகள்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு இருக்கு.
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்கம்மா. பரதநாட்டியத்துல பயன்படுத்தப்படும் இசை கருவிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க.
அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நடனம் ஆடுறவங்களே பாட்டும் பாடுவாங்க, பாடிட்டே ஆடுவாங்க அப்படின்னு அப்படி அந்த அளவுக்கு பயிற்சி இருந்தது. இப்ப வந்து இசை கலைஞர்கள் வந்து ஆடுறவங்களுக்கு ஓரமா ஒரு பக்கமா இருந்து இன்னைக்கு இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கிறாங்க, நடனம் ஆடுறவர் வந்து நடுவுல ஆடுறாங்க. இப்ப இசைக்கருவிகள் நம்ம எடுத்துட்டா பாட்டு இல்லாம நிச்சயமா ஒரு இசை கலைஞரின்றி ஒரு பரதம் உயிர் பெறுமா அப்படின்னா அது நிச்சயமா முடியறதுக்கு சாத்தியமே இல்ல. இசை கலைஞருடைய துணை இன்றி எந்த ஒரு பரதமும் அழகான நிலையும் பெறாது. சோ அவங்க அந்த குழந்தைங்க வந்து பாட்டு பாடுறவங்க அவ்வளவு அழகா பாடி அந்த உணர்ந்து அவங்களும் பாடணும். இப்போ அந்த கதாபாத்திரத்துல ஒரு காதல் ரசம் இருக்கு, இல்ல பக்தி ரசத்துல அந்த பாட்டு பாடி இருக்காங்களா, இல்ல அந்த லைன்ல காருண்யம் இருக்கா அப்படின்ற லைன்ல பாடுறவங்களும் புரிந்து பாடினாதான் ஆடுறவங்களும் அதை உள்ளுணர்ந்து ஆட முடியும், பாக்குறவங்களுக்கும் ரொம்ப ரசிக்க முடியும். இந்த கால் வந்து பாதங்கள் வந்து ஜதிகள் ஆடும் பொழுது மிருதங்கத்தோட அவ்வளோ ரெண்டு பேரும் ஒரே டிராக்ல போனாதான் அது கேக்குறதுக்குமே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த நட்டுவனார் அப்படின்றது வந்து அந்த காலத்துல வந்து நட்டுவனார்னு தனியாவே இருந்தாங்க. அந்த ஜதி சொல்லலாம் சொல்றதுக்குனே தனியா ஆட்கள்லாம் அன்றைக்கு இருந்தாங்க. இப்போ காலப்போக்குல அதாவது சொல்லித்தர ஆசிரியர்களே வந்து அந்த நட்டுவனாரமாகவும் விளங்கிட்டு வராங்க. அவங்கதான் இந்த பக்கவாத்தியக்காரங்கள ஒருங்கிணைந்து அழைச்சிட்டு போற ஒரு பணி வந்து அவங்களை முழுமையா சாரும். வயலின் அப்படின்றதெல்லாம் வயலின் ஃப்ளூட் இந்த மாதிரி சொல்ற இந்த புல்லாங்குழல் வீணை எல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து வந்த ஒரு விஷயம் தானே தவிர்த்து அதற்கு முன்னாடி வந்து இந்த புல்லாங்குழல் எல்லாம் இல்ல. தஞ்சை நால்வர்கள்ல இருக்கிற சின்னவர் வந்துதான் இந்த புல்லாங்குழலுடையதெல்லாம் வந்து இந்த உள்ள கொண்டு வந்து இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி இசைக்கலை கருவிகள்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. புதுசா வந்து இப்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் கூட இப்ப புதுமை நம்மளும் வரவேற்கிறோம் இல்லையா. இப்ப நடுவுல ஒரு சீன் போறது, ஒரு அருவி கொட்டுற ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா அந்த இடத்துல அருவி கொட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெல் சவுண்ட் வேணும்னா அந்த இடத்துல ஒரு பெல் சவுண்ட் கொடுக்கறது, உடுக்கை சவுண்ட் வருது, இதெல்லாம் ஒண்ணும் அழகுபடுது அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி. மக்களும் அதை வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த சவுண்ட் பேட் எல்லாமே இப்ப புதியதா இந்த இசைக்கருவிகளை வந்து சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கு.
சரிங்கம்மா, ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. பெரும்பாலான நடன நாட்டியம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதியும் தர கொடுக்கக்கூடிய கலையாகவே பார்க்கப்படுகிறது. பரதநாட்டியம் ஆடுவதில் ஏற்படக்கூடிய பயன்கள் பற்றிய தகவல்.
நிச்சயமா முதல்ல ஒரு பாயிண்ட் நம்ம இதுல சொல்ல வரணும் அப்படின்றதுனா, ஒழுக்கம்ன்றது இங்க ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இத்தனை மணிக்கு கிளாஸ் அப்படின்னா பசங்க இத்தனை மணிக்கு ஷார்ப்பா வரணும், வர தவறுனா ஐயோ மிஸ் திட்டுவாங்கன்ற ஒரு பயம், ஒரு விஷயம் வந்து கரெக்டா நம்ம செய்யலன்னா நம்ம ஆசிரியர் திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது அது மேல ஒரு பக்தி இருக்கணும். அதுக்கப்புறம் கவனச்சிதறல். இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நாலு பக்கமும் இருக்கு குழந்தைங்களுக்கு. அதை தவிர்த்து இந்த அழகான ஒரு புனிதமான இந்த பரத கலையில தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னும் போது இந்த கலைக்கு உள்ள தனி சிறப்புனே நம்ம அதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மனம் வந்து ஒரு நிலை, அதாவது எதுலயுமே கவனச்சிதறல் இல்லாம மனம் வந்து ஒரு நிலை சமநிலையில இருக்கிறதுக்கும் சமயோஜன புத்தி, அதாவது இது நடனத்துல ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்கேஸ் ஒரு பாட்டு பாடுறவங்க தப்பா பாடிட்டாலோ இல்ல தட்டுறவங்க ஏதாவது தப்பா பண்ண இடமோ இல்ல குழந்தைங்களே தப்பா பண்ணிட்டா கூட அந்த இடத்த சமாளிச்சு அந்த குழந்தைங்க அதை ஆடும்போது அந்த சமயோஜன புத்தி வந்து அப்பயே அவங்க அந்த கலையை கத்துக்கும் போதே அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்துருது. ரெண்டாவது சகிப்புத்தன்மை. எல்லா வந்து இப்ப ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துலதான் அந்த குழந்தைங்க படிக்குது அப்படின்னா எல்லா குழந்தைங்களோடும் பழகிறது அந்த ஒற்றுமையான அந்த தன்மையும் வந்துடுது. மத்தவங்களோடயும் இருக்கிற அந்த சகிப்புத்தன்மை, இங்கன்னா நம்ம கத்துக்க போறோம் பரவாயில்ல இந்த குழந்தை இப்படி இருந்தாலும் நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இருக்கிறோம் அப்படின்ற அந்த சகிப்புத்தன்மை. ஏன் இந்த பிற காலத்துல அந்த குழந்தைங்க குடும்பத்துல வந்து சகிப்புத்தன்மை வளர்றதுக்கு இதெல்லாம் ஒரு பங்களிப்பா நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது மனம் தூய்மையா இருக்கு. ரெண்டாவது பாடி பிளெக்சிபிலிட்டியா இருக்கு. இப்ப இருக்கிறதுல நம்ம நிச்சயமா நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாம் பசங்க இப்ப ஆல்வேஸ் போன் தான் சார், எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றது அந்த காலத்துல படிக்கும் போது ஸ்கூல்லயாவது வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது, பிடி பீரியட் இருந்தது. இப்பெல்லாம் பிடி பீரியட்ன்றதே கிடையவே கிடையாது, அதெல்லாம் எடுத்து ஏற கட்டியாச்சு மோஸ்ட்லி நிறைய பள்ளிகள்ல. சோ இத மாரி வந்து கத்துக்கும் போது பாடி வந்து நல்லா பிளெக்சிபிளா, குழந்தைங்களுக்கு எல்லா அசைவுகளும் இருக்கு. நீங்க உடம்ப பரதநாட்டியம் கத்துக்கும் போது கண்ணு, கழுத்து, தோல், இடை, உங்களுக்கு இடுப்பு, முட்டி, பாதவிரல், கைவிரல் எல்லாமே அசைவுகள் இருக்கிறதுனால நீங்க தனியா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. சொல்லித்தரும் பொழுதே குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு 20 நிமிஷம் யோகாவும் சேர்த்துதான் சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. சோ பாடி ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த வயசுல இருந்தே வர்றதுனால உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் மனம் வந்து எந்த கவனச்சிதறும் இல்லாம மனமும் ரெண்டாவது சமநிலையமாகவும் இருக்கிறதுக்கு வந்து முக்கியமா இந்த பரதநாட்டியம் இந்த கலை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அந்த இடம் பரதநாட்டியத்துக்கு இருக்கு சார்.
நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே பல்வேறு பயன்களை மன அமைதி ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு கலையாகவே பார்க்கப்படுகிறது பரதநாட்டியம். மிக சிறப்பு. அதன் அடிப்படையில் பரதநாட்டியத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பரதம் என்பது ஆடக்கூடிய கலையாகவே நாம் குறிப்பிடலாம். அதன் அடிப்படையில் வளரும் தலைமுறை வந்து பரதநாட்டியத்தை மிகவும் ஒழுக்க நெறிமுறையில் இருக்கக்கூடிய சிறந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளும் விதம், பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்வதற்கான சிறந்த இடங்களாக எதை நம்ம சொல்லலாம், எங்க நம்ம எப்படி எல்லாம் கத்துக்கலாம், அதன் முக்கியத்துவம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
இப்ப பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம கத்துக்கிற இடம் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு குருவ கிட்ட போய் கத்துக்கிறது தான் சரியான முறை. யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கலாம், நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. இப்ப நாங்களுமே நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். ஆனா வந்து நேர்முகமா வந்து ஆசிரியர் கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்து சூட் ஆகுறது இல்ல, அதுவும் பரதநாட்டியத்துக்கு. ஏன்னா ஒரு கை வந்து ஒரு குழந்தை இங்க வைக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல இந்த கை வைக்கணும், இந்த அளவுக்கு நீங்க பாடியை வச்சு திருப்பி இருக்கணும் அப்படின்றது நாங்க வந்து குழந்தைங்களை வந்து குழந்தைங்க கிட்ட பண்ணி காமிக்கும் பொழுது இல்ல குழந்தைங்க பண்ணும்பொழுது அதை கரெக்ஷன் பண்ணும்போது தான் குழந்தைங்களுக்கு புரியும். சோ ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு குழந்தை கத்துக்கிறது தான் சரியான விஷயம். நிறைய யூடியூப் சேனல் தெரிஞ்சுக்கலாம், அது உங்களுக்கு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த யூடியூப் சேனலை தவிர நீங்க வந்து அதுக்கு யூடியூப் சேனல்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க முடியாதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, யாரெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த காலத்துல நம்ம படிப்பு எல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்பெல்லாம் ஏழாவது 7 வயசு ஆனாதான் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ப்ரீ கேஜ்லயே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சோ டான்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சா 7 வயசுல இருந்து கத்துக்கிறது தான் அப்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்ப 10வது, 7வது, 8வதுல நிறைய பாடச்சுமைகள் வந்து பசங்களுக்கு நிறைய இருந்ததுனால 5 வயசுன்றது ஒரு மினிமம் ஆகுது எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூல்லயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டு போறாங்க, 3.5 வயசு கூட்டிட்டு வராங்க 5 வயசு முடியறதுக்கு முன்னாடியே. நிச்சயமா அந்த வயசுல கத்துக்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது. குழந்தைங்க வந்து டான்ஸ் சும்மா சினிமாக்கு போட்டு ஆடுற பாட்டை கொண்டு வந்து நம்ம இதோட வந்து சரிக்கு சமமா நிறுத்த முடியாது. சோ 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை கத்துக்கிறது வந்து சரியான வயசா இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வயசு வரைக்கும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வயசு கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் எந்த கட்டுப்பாடுல இருக்கோ நம்ம கத்துக்க முடியும். நம்மளால முடியலன்றத வரைக்கும் நம்மளால அந்த கலையை கத்துக்க முடியும்னா நிச்சயமா எத்தனை வயசு ஆனாலும் நம்ம அந்த கலையை கத்துக்கிட்டு வெளியில ஆடலாம்.
நிச்சயமாக ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க, அனைவரும் பயனுள்ள தகவல். அனைத்து மாணவர்களும் ஆர்வப்படக்கூடிய பரதம் கற்றுக்களுடைய ஆர்வமான மாணவர்களுக்கு சிறந்த ஒரு கருத்துக்களை ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் தமிழக மக்களால் பாரம்பரிய நடன நாட்டிய கலையாக பார்க்கப்படுவது பரதநாட்டியம். அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும் வகையில் மாநில மற்றும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்கள் சார்ந்த கருத்துக்களா இருக்கட்டும், மாணவர்கள் இந்த பள்ளியில் வந்தது படிப்புகள் ஏதாவது இருக்குங்களா, பரதநாட்டிய கலையில இருந்து பிஎஸ்சியா இருக்கட்டும், மற்ற மாதிரியான ஆராய்ச்சி படிப்புகள், அது சார்ந்த சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லணுமா?
நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் சார். இப்ப வந்து நடனத்துறைக்குமே வந்து கல்வி சார்ந்த படிப்புகள்லாம் வர ஆரம்பித்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிரயத்னம் எக்ஸாம், பிரிட்ஜ் அகாடமின்ற மாதிரி, அப்புறம் கலைக்காவேரி, அதுக்கப்புறம் நம்ம அடையார்ல இருக்கிற கலக்ஷேத்ரா, இது மாதிரி நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடுது. இப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 1st grade to 8th grade வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ என்ன நட்வாங்கம், அப்புறம் வந்து இசைமணி, கலைமணி, இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இதுக்காக இருக்கு. கவர்மெண்ட் வந்து இத வந்து சப்போர்ட் பண்றாங்க சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து கலை வளர்மணி, கலை இலைமணி, முதுமணின்னு நிறைய விருதுகள் வந்து கவர்மெண்ட்லயுமே இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கு தகுதியானவர்களான அவங்க தேர்ந்தெடுத்து அந்த விருதை வந்து அவங்க நிச்சயமா எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு துறையிலயும் அது இசை, கலைத்துறை, ஓவியத்துறை எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்ல வந்து நிச்சயமா கொடுக்கறாங்க.
பாரம்பரிய கலையாக போற்றப்படக்கூடிய பரதநாட்டியம் சார்ந்த பல்வேறு சுவாரஸ்யமான சிறந்த கருத்துக்களை அழகான முறையில் சிறப்பாக வழங்கிய மதிப்பிற்குரிய திருமதி பிரபாவதி சதீஷ்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் சேலையூர் நாட்டியரஞ்சனி சார்பாக நன்றி.
நேயர்களே, இதுவரை பாரதம் கண்ட பரதம் குறித்து சென்னை தாம்பரம் சேலையூர் நாட்டியரஞ்சினி பள்ளி இயக்குனர் மற்றும் பரதநாட்டிய கலைஞர் கலை சூடாமணி பிரபாவதி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.